வாழ்வியல் ஒரு பார்வை. புலம்பெயர் வாழ்வியல் ஒரு பார்வையின் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்மவர்களின் புலம்பெயர் வாழ்வு குறித்ததான இந்த பார்வையில் புலம்பெயர்வு நிகழ்ந்ததான ஆரம்ப கால நிலைகள் என்பன பற்றி சற்று விரிவாக பார்த்திருந்தோம். அதைவிட புலம்பெயர்ந்த பல்வேறு நாடுகள் என்பனவற்றில் நாடுகளுக்கு நாடு இந்த புலம்பெயர்வு குறித்ததான நிகழ்வுகள் வேறுபட்டனவாகவும் சற்று வித்தியாசப்பட்டனவாகவும், அதாவது ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்டு வித்தியாசப்பட்டனவாக அமைந்திருக்கின்றன என்றாலும், இவைகள் எல்லாவற்றுக்கும் பொதுவான சில அம்சங்கள் ஈன்றன அல்லது இருந்தாக வேண்டியனவாக அமைகின்றன என்ற வகையிலேயே ஜெர்மனி குறித்த புலம்பெயர்வு என்பதை நாங்கள் தனித்து பார்க்க தொடங்கினோம். அந்த ஜெர்மனி குறித்த புலம்பெயர்வில் பிரதானமாக ஜெர்மனியை மையப்படுத்தி கொண்டதற்கு காரணம் என்ற வகையில் ஐரோப்பிய நாடுகள் நோக்கிய புலம்பெயர்விலே ஒரு மைய நாடாக அந்த நாட்களில், அதாவது 1980கள் 85 வரைக்கும் என்று குறிப்பிடலாம், அதாவது 80களின் முன்னரை பகுதி வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் குறித்த புலம்பெயர்வில் ஜெர்மனி ஒரு மைய நாடாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதற்கு பிரதான காரணமாக நான் முன்னாலே சொல்லிக் கொண்டதைப் போல அன்றைக்கு கிழக்கு மேற்கு ஜெர்மனி என்று பிரிந்திருந்த ஜெர்மனியில் கிழக்கு ஜெர்மனியிலிருந்து மேற்கு ஜெர்மனிக்கு வந்து சேருவதற்கு 24 மணி நேர விசாவோடு மிகச் செலவுமாக முடிந்திருக்கிறது என்பதனால் அந்த நிகழ்வு கூடுதலாக நம்மவர்களால் பின்பற்றப்பட்டது. அப்படி மேற்கு ஜெர்மனிக்குள் வந்து சேர்ந்ததன் பின்னால் இந்த இடத்தில் இருந்து கொண்டு வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு நகர்கிறதான நிகழ்வுகளும் நிறையவே மேற்கொள்ளப்பட்டன. இதனால்தான் ஜெர்மனியை ஒரு மைய நாடு என்று நான் புலம்பெயர்வில் ஒரு மைய நாடு என்று நான் குறிப்பிட்டுக் கொண்டேன். முதலில் இங்கு வந்து சேர்வதற்குரிய வாய்ப்பு, அதாவது தாயகத்தில் இருந்து புலம்பெயர்கிற பொழுது எந்த நாட்டிற்கு சுலபமாக சென்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கு சென்று சேர்ந்து விடுவதும், பின்னால் அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டினுடைய அனுமதிகளும் சலுகைகளும் வதிவிட நிலைமைகளும் இடம்பெறாத அல்லது சரிவராத பொழுது அங்கிருந்து வேறு நாடுகள் நோக்கி நகர்தல் என்கிறதான அடிப்படையுமாகவே இந்த புலம்பெயர்வின் பொது அம்சம் இருந்தது. அந்த வகையிலேயே ஜெர்மனி இத்தகைய ஒரு மைய நாடாக இருந்தது. ஜெர்மனிக்குள்ளே நுழைவதற்குரிய அந்த காலகட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் இவ்வாறாக இருந்தன என்றால், 85க்கு பின்னால், அதுவும் 85 ஜூன் மாதத்திற்கு பின்னால் இந்த வழி அடைபட்டு போயிற்று. அதற்கு பொருளாதார அரசியல் காரணங்கள் காரணமாக இருந்தன என்று பார்த்திருக்கிறோம். அதற்கு பின்னால் வேறு வேறு வழிகளில் புலம்பெயர்வுகள் நிகழ்ந்தன. அவை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இனி ஜெர்மனியிலே குடியமர்ந்த அல்லது புலம்பெயர்ந்து கொண்டவர்களின் அந்த வாழ்வு ஜெர்மன் சட்ட விதிமுறைகளுக்கூடாக எப்படி நடந்தது, எப்படி அது மேற்கொள்ளப்பட்டது என்பதை கவனித்திருந்தோம். அதிலே ரெண்டு முக்கிய அம்சங்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். மாநிலங்களாக அமைந்திருக்கிற ஜெர்மனியில் புலம்பெயர்வு அகதிகள் பற்றியதான பார்வை மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசமாக இருந்தது என்றும், அந்த வகையிலேயே அவர்களுக்குரிய சட்டங்கள், வதிவிட அனுமதிகள், வேலைக்கான அனுமதிகள் என்பன அமைந்திருந்தன என்றும், அந்த நிகழ்வுகளின் அடிப்படையிலேயே இவைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதும் கவனிக்கத்தக்கதான ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம், ஜெர்மன் நாட்டில் இந்த புலம்பெயர்ந்தோரை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் குடியேற்றி வைக்காமல் மாநிலங்களுக்கு பிரித்தனுப்பி விடுகிற ஒரு தன்மை ஜெர்மனியினுடைய அரசியல் பொருளாதார ஒரு வகையான தந்திரோபாயம் என்றே குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையும், இது பிரச்சனைகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள பயன்பட்டதனோடு நம்மவர்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் கூடுதலாக தலை தூக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணமாகவும் ஆயிற்று என்றும் பார்த்திருந்தோம். இந்த அடிப்படையிலே இவர்கள் எப்படி அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், அதற்குரிய சட்ட விதிமுறைகள் என்ன, இந்த தன்மைகள் முதலானவைகள் எல்லாம் எவ்வாறு அமைகின்றன என்பதை பற்றியெல்லாம் சற்று விரிவாகவே முன்னால் பார்த்திருக்கிறோம். இனி இந்த அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், இவர்களினுடைய நிலை என்ற வகையிலே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக, அல்லது அவர்களின் நிலை என்னவாக பின்னால் ஆகிறது என்றதான ஒரு அடிப்படையையும், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்றதான வகையில் அவர்களினுடைய நிலை குறித்தும் சற்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை விட ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், அதாவது அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் பற்றி விரிவாக சற்று பார்க்கலாம். அவை பார்ப்பதற்கு முன்னால் சுவாரஸ்யமான ஒரு தகவலை இன்றைய அங்கத்திலே குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த புலம்பெயர்வு என்று நாங்கள் குறிக்கிற பொழுது, அதிலும் அதனுடைய காலகட்டத்தை குறிக்கிற பொழுது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியாக சொன்னால் 75களுக்கு பின்னால், 77, 78, 79 இருந்து இந்த படிப்படியாக ஆரம்பித்து அது 80, 81களில் கொஞ்சம் வளர்ந்து 85 காலப்பகுதிகளில் நிறையவே இடம்பெற்றது என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு மிக ஆச்சரியகரமான ஒரு தகவலாக, அதே நேரத்தில் ஒரு வகையில் மனதிற்கு வருத்தம் அளிக்கிற ஒரு தகவலாகவும் இந்த தகவல் குறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. முதலில் ஜெர்மனிக்கு வந்தவர்கள், அதாவது புலம்பெயர்ந்து என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு நம்மவர்கள் என்ற வகையிலே வந்தவர்கள் என்று சொன்னால், அது 1926 என்றால் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், இது அந்த நாளில் இந்த காலனித்துவ நாடுகள் என்றும் இந்த வளர்ச்சியடைந்த ஐரோப்பிய நாடுகள் என்றும் குறிப்பிடப்பட்டவைகள் ஏனையவர்களை, அதாவது வளர்ந்து வரும் நாடுகள் என்றோ மூன்றாம் உலக நாடுகள் என்றோ இப்படியெல்லாம் அமைந்த நாடுகளை, அந்த மனிதர்களை எப்படி பார்த்தன என்ற இவர்களின் மனோபாவத்தை விளங்கிக் கொள்வதற்கு இந்த தகவல் பயன்படுவதாக இருக்கும் என்று பார்க்கலாம். 1926 இலங்கையர்கள் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி என்கிற பொழுது, அதிலே இப்பொழுதுதான் அந்த மன வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக அது பார்க்கப்படலாம். 1890களிலிருந்து இத்தகையதான பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து மக்களை கொண்டு வந்து தற்காலிகமாக குடியமர்த்தி அவர்களை, அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி என்பதை இந்நாட்டவர்களுக்கு பார்க்க வைக்கிறதான ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதிலே சரியாக சொல்லுவதாக இருந்தால், இந்த நிகழ்வுகள் எப்படி வந்தன அல்லது எப்படி என்று சொன்னால், இதிலே ஆரம்ப நிலைப்பாடு செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களின் வாழ்க்கை முறைகள் முதலானவைகளை இந்த மக்களுக்கு ஒரு காட்சி பொருளாக காட்டுவது என்ற வகையில் அவர்கள் முதலிலே கொண்டு வரப்பட்டார். அதாவது அந்த மக்களை கப்பல்களில் ஏற்றி இங்கு கொண்டு வந்து ஒரு பரந்த இடத்தில், ஒரு மைதானம் என்று வைத்துக் கொள்ளலாமே, அப்படிப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகள் அமைத்து அவர்கள் வாழ்க்கையை அவர்களை வாழ வைத்து அதை ஜெர்மன் நாட்டவர்கள் பார்ப்பது, இது ஒரு காட்சி பொருளாக, இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஒரு மனித காட்சி சாலையாக ஒன்றை அமைத்துக் கொள்வது. அதாவது இப்படியும் மனிதர்கள் உலகில் இருக்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று, எப்படி மிருக காட்சி சாலையில் நாங்கள் மிருகங்களை, அவர்கள் அந்த மிருகங்களின் சுய வாழ்விடங்களில் இருந்து கொண்டு வந்து அடைத்து வைத்து பார்வையிடுகிறோமோ, அதுபோல மனிதர்கள் அப்படி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். 1890 இதற்கென்றே ஏஜென்சிகள் அமைந்து அவர்கள் இப்படி கொண்டு வந்து இங்கு இவைகள் நடந்திருக்கின்றன. அதிலேயும் மிருக காட்சி சாலை என்று நான் சொன்ன உதாரணம் எதற்கென்றால், இந்த மனிதர்களை மனித காட்சி சாலை கூட நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டே பார்வையாளர்கள் இந்த இவர்களை பார்க்க அனுமதிக்கப்பட்டார். சரியாக சொல்லுவதாக இருந்தால் சனி ஞாயிறுகளில் இவர்களை பார்ப்பது என்பது நுழைவு கட்டணம், அதுவும் அந்த நாளிலேயே 10 பெனிக் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. சரியாக சொன்னால் இன்றைய ஐரோ, அதற்கு முன்னால் இருந்த ஜெர்மனிய மார்க் என்கிற நாணயம், அந்த நாணயத்தின் சில்லறை பெனிக், அந்த பெனிக்கிலே 10 பெனிக் டிக்கெட் எடுத்து இந்த மனிதர்களை பார்ப்பது என்ற வகையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றது. பல்வேறு நாடுகளிலே இருந்து, அதாவது துருக்கியிலிருந்தும் கூட இது இருந்திருக்கிறது, ஸ்பெயின், கிரீக்லாந்து, அதாவது கிரேக்கம், யூகோஸ்லாவியா, இனி இந்த நாடுகளினுடைய இந்த கலப்புகள், இந்த அடிப்படைகளில் எல்லாம் இவைகள் இடம்பெற்றிருந்தன அல்லது நிகழ்வதாக இருந்தது. அந்த வகையில்தான் 1926 இலங்கையிலிருந்தும் மக்களை கொண்டு வந்து இந்த மனித காட்சி சாலையிலே அமைத்து அவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறை பார்க்கப்பட்டதாக இருந்தது. அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் யார் என்கிற பொழுது, அது பெரும்பாலும் மலையகத்திலிருந்து, அதிலும் கூடுதலாக குறவர் வேடர் முதலானதான இந்த இனங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்களாகவே இவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கலாம். எனவே உண்மையில் முதன் முதலில் ஜெர்மனிக்கு இப்படி ஒரு குறித்த காலம் வரைக்கும் வாழ்வியல் என்ற வகையிலே வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இப்படி கொண்டு வரப்பட்டவர்களே இருந்திருக்கிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. ஆக பின்னால் நாம் குறிப்பிடுகிற புலம்பெயர்வில் நமக்கு இருந்த சுதந்திரம் கூட அன்றைக்கு இப்படி கொண்டு வரப்பட்டவர்களுக்கு இருக்கவில்லை என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு, இதிலே வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருகிற பொழுது, இவைகள் கப்பலிலே வருகிற பொழுது நோய் வந்து இறந்து போனவர்கள், அந்த தன்மைகள், இவைகளெல்லாம் கூட இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தகவல்கள் எல்லாம் இங்கே நூல்களிலே அந்த தகவல்கள் பதியப்பட்டு அல்லது நூல்களிலே இந்த தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த வகையிலேதான் இதை ஒரு தகவலாக இந்த புலம்பெயர் வாழ்வியலில் குறித்து கொள்ளலாம் என்று எனக்கு பட்டது. காரணம், இந்த நாட்டவர்கள் அல்லது இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த மனப்போக்கு எப்படி இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும், மிருக காட்சி சாலைகளுக்கு பதிலாக ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மனித காட்சி சாலைகள் நடத்தி இருக்கிறார்கள் என்பதும், இவர்களை பற்றிய நம்மவர்களின் அபிப்பிராயங்கள் என்ற வகையிலே அவற்றை சரியாக கணக்கிட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை இங்கே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த நிகழ்வு இருக்கும் என்று பார்க்கலாம். இப்படியும் நிகழ்வு நடந்ததன் பின்னால் இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இந்த நாடுகளிலே வந்து சலுகைகளும் வசதிகளும் பெற்று வாழ்கிறோம் என்பதை பெரிதாக குறித்து கொள்ளாமல் குறிப்பிட்டுக் கொள்ளாமல் இப்படியும் நிலைமைகள் இருந்திருக்கின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த தகவலை இன்றைக்கு உங்களோடு பரிமாறிக்கொண்டு தொடர்ந்து இனி அடுத்து வருகிற அங்கத்தில் இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களின் நிலை பற்றிய அவர்களின் வாழ்க்கை எப்படி இன்ற நாள் வரைக்கும் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி சற்று விரிவாக நோக்கலாம். இன்றைக்கு இத்தோடு நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.